பின்வரும் ஸ்ரீராமநவமி திருவிழா உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் மார்ச் 27 தேதி ஹவாய் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ராமாதி முத்திசு கலாநியமீனதிஷ்டன் நானா அவதார மகரத் புவனேஷு இந்து கிருஷ்ண ஸ்வயம் சௌபவத் பரம குமாரு கோவிந்தவாதி புரிதம் தவானோஜம். This is a verse from Brahma Samhita in which the incarnation of Lord Ramchandra is described.
ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதார மகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவ பரமாபுமன்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவான் ராமச்சந்திரருடைய அவதாரத்தை பற்றி விவரிக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் பிரம்ம சம்ஹிதாவிலிருந்து எடுக்கப்பட்டது.
ராமாதி not only Rama, but there are many other innumerable incarnations.
Rama mattumalla, Ramadi, ennilangada matra avatarangalum irukku.
They are compared with the width of a river as the waves of the river or the waves of the ocean.
அவைகள் நதியில் உள்ள அலைகளோடு ஒப்பிடப்படுகிறது. நதியில் உள்ள அலைகளோ அல்லது சமுத்திரத்தில் உள்ள அலைகளையோ எண்ண முடியாது.
Similarly, how many incarnations are there of the Supreme Lord? It is not possible to count.
அதே மாதிரி பரமபுருஷருடைய அவதாரங்கள் எவ்வளவு இருக்கின்றத எண்ணுவது சாத்தியமில்லை.
But out of them, the principal names are mentioned in the sastras.
ஆனால் அவைகளில் முக்கியமான நாமங்கள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
Therefore he said Ramadi. Ramadi means Rama and also other many incarnations.
அதனாலதான் ராமாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமா மற்றும் மற்ற நிறைய அவதாரங்கள்.
And they are existing. Not that one incarnation appeared and it is finished.
அவர்கள் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அவதாரம் தோன்றி அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுது அப்படி அல்ல. அப்படி அல்ல.
Just like Lord Ramchandra appeared on this planet say millions of years before.
உதாரணத்துக்கு பகவான் ராமச்சந்திரர் இந்த லோகத்தில் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றினார்.
He appeared in the Tritayu. Tritayu means
அவர் திரேதா யுகத்தில் தோன்றினார். திரேதா யுகம் அப்படின்னா இப்ப இந்த யுகத்தில் நம்ம 5000 வருஷம் தான் கடந்திருக்கோம்.
பிஃபோர் தட் தேர் வாஸ் த்வாபர யுகம்.
இதுக்கு முன்னாடி துவாபர யுகம் இருந்தது.
த்வாபர யுகம் மீன்ஸ் 800,000 இயர்ஸ்.
துவாபர யுகம் அப்படின்னா 800,000 வருஷங்கள்.
And before that there was Tritayu, which I was continued for 1200,000 years.
அதுக்கு முன்னாடி த்ரேதா யுகம் இருந்தது. அது 1200,000 வருஷங்கள் தொடர்ந்து இருக்கும்.
That means at least 2 million years before Lord Ramchandra appeared on this planet.
அப்படின்னா குறைந்தது ஒரு 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்பு பகவான் ராமச்சந்திரர் இந்த லோகத்தில் தோன்றினார். இப்போ பகவான் ராமச்சந்திரர் அயோத்தியாவில் தோன்றினார். அயோத்தியான்ற ஒரு இடம் வட இந்தியாவில் இருக்கு. அங்கதான் அவர் தோன்றினார். கிருஷ்ணர் மதுராவில் தோன்றினார், அதுவும் கூட வட இந்தியாவில் தான் இருக்கு.
மதுரா இஸ் அபவுட் 90 மைல் டவுன் சவுத் வார்ட் ஃப்ரம் நியூ டெல்லி.
மதுராது நியூ டெல்லியிலிருந்து 90 மைல் தென் திசையை நோக்கி கீழே இருக்கு. நியூ டெல்லின்றது இந்தியாவோட தலைநகரம், நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கலாம்.
அயோத்தியா இஸ் ஆல்சோ சிச்சுவேட்டட் அபவுட் 500 மைல் நார்த் ஈஸ்ட் ஆஃப் நியூ டெல்லி.
அயோத்தியாவும் நியூ டெல்லியிலிருந்து 500 மைல் வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கு. பகவான் ராமச்சந்திரர் இந்த நாளில் தோன்றியிருக்கார். இன்றைய தினம் ஸ்ரீ ராம நவமின்னு அழைக்கப்படுது. நிலவின் 9வது பிறை அன்று பகவான் ராமச்சந்திரர் தோன்றியிருக்கார்.
King of Ajodhya, and he had 3 wives.
அவருடைய தந்தை அயோத்தியாவின் மன்னர், அவருக்கு 3 மனைவிகள் இருந்தனர்.
So out of he had 2 wives, he got 4 sons.
இல்ல, அவருக்கு 2 மனைவிகள், 2 மனைவிகள் இருந்து 4 மகன்கள் அவருக்கு இருந்தாங்க. ராமச்சந்திரர் மூத்த மகனா இருந்தார்.
லைஃப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் லார்ட் ராமச்சந்திர இஸ் இன் எ புக் விச் இஸ் கால்ட் ராமாயணம்.
பகவான் ராமச்சந்திரருடைய வாழ்க்கையையும் அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் ராமாயணம் என்ற புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. ராமாயணம் என்ற பெயர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
ராமாயணம் இஸ் ஆல்சோ அக்செப்டட் ஆஸ் ஹிஸ்டரி வேதிக் லிட்டரேச்சர். ஹிஸ்டரி இஸ் ஆல்சோ தி புராண பாகவதம் மகாபாரத் அண்ட் ராமாயணம் தே ஆர் கவுண்டட் அமங் தி ஹிஸ்டரி.
ராமாயணத்தை வரலாறாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுது. வேத இலக்கியங்களில் இந்த புராணங்கள், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரத, ராமாயணா, அவைகள் எல்லாம் வரலாறாகவும் கணக்கிடப்படுது.
ஹிஸ்டரி ஆஃப் ராமச்சந்திரை that his father wanted to retire. Dasarath Maharaj Dasarath.
ராமச்சந்திரருடைய வரலாறு என்னன்னா, அவரது தந்தை தசரத மகாராஜர் ஓய்வு பெறணும்னு விரும்பினார்.
And he decided to enthrone Lord Ramchandra and retire.
ராமச்சந்திரருக்கு முடிசூட்டிவிட்டு நான் ஓய்வு பெற வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார்.
எவ்ரிதிங் வாஸ் செட்டில்ட். பட் ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர்
எல்லாமே அதற்கான ஏற்பாடுகள் செய்து முடிந்தது. ஒரு நாள் முன்பாக
ஹிஸ் யங் his wife turned the whole thing into different ways.
அவருடைய இளைய மனைவியானவள் எல்லா விஷயத்தையும் வேறு விதமாக மாற்றினாள்.
Sometimes Mahadasara was suffering from what is called whitlo, some trouble in the finger.
சில சமயம் தசரத மகாராஜர் அதை என்ன சொல்லுவாங்க, நகச்சுற்று, இந்த விரல்களால் வரக்கூடிய பிரச்சனை, அதனால துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்.
And this queen served him very nicely and he was pleased.
அச்சமயத்தில் இந்த ராணியானவள் அவருக்கு மிக சிறப்பாக பணிவிடை செய்தால் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார்.
And he said, my dear Sumitra, if you want some benediction from me, I can give you.
அவர் சொன்னார், எனது அருமை சர்மிஷ்டாவே, உனக்கு ஏதாவது வரம் வேண்டும் என்றால் கேள், நான் உனக்கு வரம் அளிக்கிறேன்
என்றார்.
அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, எனக்கு தேவைப்படும் போது அந்த வரத்தை நான் வாங்கிக்கிறேன், இப்ப வேண்டாம் நாங்க.
Ramchandra's coronation, she approached her husband, Maharaj Dasara, and reminded him, my dear husband, you promised to give me some benediction, and I told you that I shall ask you when I require.
இப்போ ராமச்சந்திரருடைய முடிசூட்டு விழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்ப இந்த ராணி தசரத மகாராஜரை அணுகி அவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க, எனது அருமை கணவரே, நீங்கள் எனக்கு வரம் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொன்ன எனக்கு தேவைப்படும் போது நான் அந்த வரத்தை வாங்கிக்கிறேன்னு, இப்ப எனக்கு அது தேவைப்படுது. தசரத மகாராஜ் சொல்றார், ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஏதாவது வர வேண்டுமா இப்பவே? அவங்க சொன்னாங்க, ஆமா. என்ன அந்த வரம்?
He said that Ramchandra cannot be seated on the throne. My son should be. வரம்.
இப்போ அவங்க சொன்னாங்க, ராமச்சந்திரர் சிம்மாசனத்தில் அமர முடியாது, எனது மகன் பரதன் தான் அமரணும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது பெரிய கோரிக்கையா இருக்கே.
அதனால
அவர் சொன்னார், சரி அது அப்படியே செஞ்சிடலாம், உன்னுடைய மகனே இருக்கட்டும்.
Because formally, the king, not only formally, even after that, there are many Kshatriya kings in India. They had more than one wife.
ஏன்னா முற்காலத்துல எல்லாம் மன்னர்கள், முற்காலத்துல மட்டும் இல்ல இப்பவும் கூட இந்தியாவில் நிறைய மன்னர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்க. அதனால இயற்கையாகவே வெவ்வேறு மனைவிகளுக்கு மத்தியில் போட்டி இருக்கத்தான் செய்யும். அதனால அதே விஷயம்தான், மனித மனப்பாங்கு அதே மாதிரி தான் இருக்கு.
Years ago, the same mentality was there, and she asked that my son should be the king, not Ramchandra. Ramchandra happened to be the son of Kausalya, the elder queen.
20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மனப்பான்மை இருந்திருக்கு. அவங்க கேக்குறாங்க, எனது மகன் தான் மன்னராகணும், ராமச்சந்திரர் கூடாது. ராமச்சந்திரர் வந்து கௌசல்யாவோட மகனா இருந்தார். கௌசல்யா மூத்த ராணி. அதனால தசரத மகாராஜா அதை ஒத்துக்கொண்டு ராமச்சந்திரரையும் அழைச்சார் அந்த சமயத்துல. இப்போ இந்த ராணி ரொம்ப அரசியல் சூழ்ச்சியோட நடந்துக்கிறாங்க. அவங்க கேட்டது என்னன்னா, ராமச்சந்திரர் வந்து 14 வருஷம் வனத்துக்கு போகணும்ன்றது.
The idea was political, that the king may agree to install my son just now.
கருத்து என்னன்னா, இது எல்லாமே அரசியல். இப்போ மன்னர் என்னுடைய மகன் முடிசூட்டிக் கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளலாம்.
Now, after a few days, the Ramchandra may come with his army and there may be some difficulty to continue the kingdom.
சில நாட்கள் கழிச்சு ராமச்சந்திரர் படையோட இங்க வந்தாருன்னா, அப்போ இந்த ராஜ்யத்தை தொடர்ந்து நடத்துறது கஷ்டமா போயிடும்.
So, she wanted that Ramchandra should go to the court. And she should not come back till the end of 14 years from this day.
அதனால இவங்க கேக்குறாங்க, ராமச்சந்திரர் வந்து 14 வருஷத்துக்கு காட்டுக்கு போகணும், 14 வருஷம் முடிகிற வரைக்கும் அவர் திரும்பி வரக்கூடாது. அதனால தசரத மகாராஜா ஒத்துக்கொண்டார். ஏன்னா அவர் ஒரு சத்ரியா, அவருடைய வாக்குறுதியை பாருங்க. ஒரு சத்ரியன் கொடுத்த வாக்க பின்வாங்கவே மாட்டான். அவன் அதே மாதிரி எந்த ஒரு சவாலையும் மறுக்க மாட்டான்.
If a Kshatriya is challenged by somebody that I want to fight with you, he cannot refuse.
யாராவது ஒரு சத்திரியன் இடத்துல வந்து நான் உன் கூட சண்டை போடணும்னு சவால் விட்டாங்கன்னா, அப்ப அவர் அதை மறுக்க முடியாது. அதுதான் சத்திரியர்களுடைய உணர்வு.
He cannot say that I am now busy.
நான் இப்ப ரொம்ப மும்முரமா இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது.
Suppose somebody comes to you that I want to fight with you, you may say, what nonsense fight, I have no time.
இப்போ உங்ககிட்ட வந்து நான் உங்க கூட சண்டை போடணும்னு யாராவது சொன்னாங்கன்னா, என்னையா அபத்தமா சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்க வேணா சொல்லலாம்.
பட் சத்ரியா கனாட் டினைங்க.
ஆனா ஒரு சத்ரியன் அந்த மாதிரி அதை மறுக்க முடியாது. ஒரு சத்ரியன் சவால் விட்ட உடனே வாங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆயுதங்கள் கொடுக்கப்படணும். இப்போ ஒரு வாளோ அல்லது வேற ஆயுதமோ இல்லை அப்படின்னா, அவனுக்கு அந்த ஆயுதங்களையும் வழங்கி அதுக்கப்புறம் அவனை சண்டை போட வைக்கணும். அதுதான் ஒரு சத்ரியனுடைய மனநிலை. அவங்க தாராளமா தானம் கொடுக்கக்கூடியவங்க, ரொம்ப பெரிய வீரர்கள். அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு பெரிய சுபாவம் கொண்டவங்க. அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள், நிர்வாகிகள், அவங்களுடைய கடமை என்னன்னா, இப்போ வெவ்வேறு வகையான மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வெவ்வேறு வகையான கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கு.
The Brahmins, they can pull on their livelihood by six ways.
பிராமணர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆறு விதமான வழிகளில் தேடிக்கொள்ளலாம்.
பதான பாடான் ஜஜான ஜாஜான் தான பிரதிக்ரம் சிக்ஸ்
பட்டன் பாட்டன் யஜன் யாஜன் தான பிரதிக்ரக இதுதான் அந்த ஆறு.
And they must be qualified with 12 high qualities.
மேலும் அவர்கள் 12 உயர்ந்த குணங்களோடு தகுதி பெற்றவர்களா இருக்கணும்.
We have many times discussed out of that qualification, truthfulness is the first item for a brand.
பலமுறை இதை நம்ம விவாதிச்சிருக்கோம். அந்த தகுதிகளிலேயே உண்மை அப்படின்றது பிராமணர்களுக்கான முதல் விஷயமா இருக்கு.
A Kshatriya may speak lie, that is allowed, because he has to be diplomatic politician.
ஒரு க்ஷத்ரியன் போய் கூட சொல்லலாம், அது அனுமதிக்கப்படுது. ஏன்னா அவன் தந்திரமா இருக்கணும், அரசியல்வாதி.
But a Brahmin, he is not allowed to speak lie. This is the system, caste system or Varnasram system.
ஆனா ஒரு பிராமணன் பொய் பேசுறதுக்கெல்லாம் அனுமதிக்கப்படுறதில்லை. அதுதான் வழிமுறை. இது ஜாதி முறை அல்லது வர்ணாசிரம முறை.
Everyone is trained because these four classes of men are required in the society.
எல்லாருக்குமே பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா சமுதாயத்தில் இந்த நான்கு பிரிவினருமே தேவையானவர்களா இருந்தாங்க.
Proper upkeep of society, one class of men must be very intelligent, highly qualified.
சமுதாயத்தை நல்ல உயர்த்தி வழி நடத்தணும் அப்படின்னா, அப்போ கண்டிப்பா ஒரு பிரிவினர் நல்ல புத்திசாலிகளா இருக்கணும்.
With all good qualities, they must be trained in that way. Idea, character.
மிகவும் தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும், எல்லா நற்குணங்களும் இருக்கணும், அவங்க மிக சிறந்த உதார குணங்கள் கொண்டவங்களா இருக்கணும், அதுல பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் மக்கள் அதை பார்த்து அவங்களும் பின்பற்றுவாங்க. அதனாலதான் பிராமணர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர்களுடைய மிகச்சிறந்த குணங்கள், அவங்க கற்றறிந்தவர்களா இருந்தாங்க, ஆன்மீகவாதிகளா இருந்தாங்க, ஆன்மீக விஞ்ஞானம் அறிந்தவர்களா இருந்தாங்க. அதனாலதான் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலேயே மிக உயர்வான மதிப்பு, உயர்வான மரியாதை கொடுக்கப்பட்டது. அடுத்தது நிர்வாகிகள், நிர்வாக பிரிவினர், அவங்க
சத்ரியர்கள்.
எப்படி கொல்றதுன்றதுல பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள். அவர்கள் க்ஷத்ரியர்கள் வனத்துல போய் வேட்டையாடி கொல்றதுக்கான கலையை கற்றுக்கொள்றதுக்கு அனுமதி உண்டு. ஏன்னா க்ஷத்ரியர்களுக்கு அது தேவையானதா இருந்தது.
க்ஷத்ரியர்கள் speaking, if he finds somebody is doing wrong, he can immediately chop her head if he likes.
Kshatriya abdina, if yaravad edavadhu thavaru seiranga abdina, adha kandukonda udane, avar virupapatta avanga thalaiye vettalam.
The king also passed.
Mannaruna avlo sakthi vaindavar.
And it is not that if there was some war, it is not that the president or the king said, sit down comfortably at home, and ordinary soldiers will go and lay down their life. No.
Ipo oru por nadakkudunna, ஜனாதிபதியோ அல்லது மன்னரோ சௌகரியமோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சாதாரண வீரர்கள் எல்லாம் போய் போர்க்களத்துல உயிரை விடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அல்ல.
Formally, the king or the head of the state, he should first of all go there in the fight.
முற்காலத்துல எல்லாம் மன்னர்கள் நாட்டோட தலைவர்கள் அவங்க தான் சண்டை போறதுக்கும் முதல்ல முன்ன போய் நிக்கணும்.
You see in the picture, the chief men are the fighting, and the Kurukshetra, both side, they are arrayed, this side, that side, with their chariot.
நீங்க அந்த படத்துல பாத்திருக்கலாம், சண்டை போறதுக்கு இந்த சேனைகள்ல இருந்தும் அந்த சேனைகள்ல இருந்தும் முதன்மையானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவங்களுடைய ரதத்தோட அணிவகுத்து நிக்கிறாங்க.
Not that the head man, the chief man, or the commander is taking shelter backside, protecting himself, and poor soldiers are thrown into the fight. No.
அதை விட்டுட்டு தலைமை தளபதிகள் அல்லது மன்னர்கள் எல்லாம் வந்து பின்னாடி எங்கேயோ போய் தன்னை பாதுகாத்துக்கிட்டு சாதாரண வீரர்களை முன்னாடி அனுப்பி சண்டை போட விடுறது அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் தான் சத்திரியர்களுடைய மனநிலை.
And it is necessary that a class of men should be trained up that.
மேலும் ஒரு வகையினர் இந்த மாதிரியான பயிற்சியில பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது தேவையானதாகவும் இருக்கு. சத்திரியர்கள் போர் வீரர்களா இருக்கணும்.
In India, because this training was there, it's a very long time.
நீண்ட காலமாவே இந்தியாவில் இந்த பயிற்சிகள் எல்லாம் இருந்ததுனால தான்.
So there is no difficulty in recruiting soldiers there.
அங்க வீரர்களை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து சிரமமே இருந்தது கிடையாது.
There is a class of men. They are very much forward. Fight. Still.
ஒரு வகையினர் மிகவும் சண்டை போறதுல விருப்பம் உள்ளவர்களா இருப்பாங்க. இன்னமும் கூட அது இருக்கு. உதாரணத்துக்கு இந்த குர்காக்கள், அவங்க நேபாளத்தை சேர்ந்தவங்க. நேபாள் என்ற பெயர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், they are not within India, between China and India.
அது ஒரு சின்ன நாடு, சுதந்திர நாடு, இந்தியாவோட இல்ல, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல இருக்கு.
The whole Nepal population, they are Kshatriyas. Oh, they are very good fighters.
நேபாள் ஜனத்தொகை மொத்தமும் சத்திரியர்கள் தான். அவங்க ரொம்ப நல்லா சண்டை போடுறவங்க.
Similarly, the Sikhs, the Jats, there are classes.
அதே மாதிரி சீக்கியர்கள், ஜாத்தர்கள், இந்த மாதிரி பிரிவினர் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் எப்பொழுதுமே சண்டை போறதுக்கு முன் வருவாங்க.
And he will be surprised that the British Empire was voluntarily liquidated because they lost India.
மேலும் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படலாம், பிரிட்டிஷ் ராஜ்யம் வந்தது தானாகவே கலைக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்தியாவை இழந்துட்டாங்க.
The British had understood that because we are now losing India, there is no more possibility to keep our Eastern Empire.
பிரிட்டிஷ்காரங்க என்ன புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியாவை இழந்துட்டதுனால இதுக்கப்புறமும் இந்த கிழக்கத்திய ராஜ்யத்தை நம்ம ஆள்றதுன்றது சாத்தியம் இல்லைன்றத புரிஞ்சிட்டாங்க.
அதனாலதான்
அவங்களா கலைச்சிட்டாங்க. ஏன் ஏன்னா உண்மையிலே இந்த மொத்த பிரிட்டிஷ் ராஜ்யமும் நிர்வாகம் எல்லாம் இந்திய வீரர்களால தான் செய்யப்பட்டது. அவர்கள் எல்லாருமே சீக்கியர்களும் கூர்காக்களுமா இருந்தாங்க.
In the Middle East and Far East, simply by these Sikhs and Gurkha soldiers.
British karanga India vle angalodeya kal paditha peragu inda British rajyate mathiya kilakku naadugalliyum kilakku naadugal mathathileyume Sikhiyargalalum Gurkha kalalume avlo dooram avanga verivadai mudindathu.
The God supremacy on the Burma and everywhere.
Burma மற்ற எல்லா இடங்களிலுமே அவங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டாங்க.
So there is necessity of a class of fighting.
அதனால போர் வீரர்கள்ன்ற அந்த பிரிவு ரொம்ப அவசியமானதா இருக்கு.
You are finding in your country difficulty in recruiting, because recruiting process is wrong.
உங்க நாடுகள்ல போர் வீரர்களை எடுக்கிறதுல ரொம்ப சிரமத்தை உணர்றீங்க. ஏன்னா போர் வீரர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறையே தப்பா இருக்கு.
You are recruiting from persons, you are training persons just like Sudra, and you want them to fight, how they can fight?
நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாம் சூத்திரர்களை போல பயிற்சி பெற்றவங்க. அவங்க சண்டை போடணும் நீங்க விரும்புறீங்க, எப்படி அவங்களால சண்டை போட முடியும்?
It is not possible.
அது சாத்தியம் இல்லை.
So, as it is stated in the Bhagavad Gita, that Chasit Bannang Maya System Guna Karma Vibhava.
அதனால பகவத்கீதையில சொல்லியிருக்கிற மாதிரி, அதாவது சாத்ருபர்ணிய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசம்,
லார்ட் கிருஷ்ணர் சே த ஃபோர் கிளாஸஸ் ஆர் ஆர்டர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, பிராமன் சத்ரிய வைஸ்ய சூத்ர, இஸ் பிளான்ட் பை மீ அகார்டிங் டு ஒர்க் அண்ட் குவாலிட்டி.
பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த நான்கு வகையான சமுதாய பிரிவுகளானது பிராமணா சத்ரியா வைசியா சூத்ரன்றது அவரவர்களுடைய செயல்கள் மற்றும் குணத்தின் அடிப்படையில் என்னால் திட்டமிடப்பட்டிருக்கு.
This Kshatriya quality man is also required, the Brahman quality of man is also required, the mercantile style of community, they are also required, and liberal class, they are also required.
அதனால சத்ரிய குணங்களோடு இருக்கக்கூடிய நபர்களும் தேவையானவர்கள், பிராமண குணத்தோடு இருக்கக்கூடிய நபர்களும் தேவையானவர்கள், வியாபார குணத்தோடு இருக்கக்கூடிய சமுதாயமும் தேவையானதுதான், உழைப்பாளிகளா இருக்கக்கூடிய தொழிலாளர் பிரிவினரும் தேவையானவங்க
தான்.
உறுதியா சூத்திரர்களுக்கெல்லாம் எந்த பயிற்சியும் தேவை இருக்காது.
லேபரர் கிளாஸ் மீன்ஸ் ஒன் ஹூ கேனாட் டு எனிதிங்.
இந்த சூத்திரர்கள்னா அவங்களா எதையும் செய்ய முடியாதவர்கள், செய்ய முடியாது.
நைதர் பிகம் பிராமின் நார் பிகம் சத்ரியா நார் பிகம் வைஷ்யா.
அவங்களால பிராமணன் ஆக முடியாது, அவங்களால சத்ரியனாவும் ஆக முடியாது, அல்லது வைஷ்ணவராகவும் ஆக முடியாது.
தட் மீன்ஸ் தி லாஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் தே ஆர் கால்ட் லிபரத்தா சூத்ர.
அப்படின்னா இருக்கிற மக்கள் தொகையிலே அந்த கடைநிலையில் இருக்கிறவங்க இந்த சூத்ரர்கள் அழைக்கப்படுறாங்க.
சூத்ரா மீன்ஸ் ஒன் ஹூ ஹேஸ் நோ ட்ரைனிங். சூத்ரா ஹேஸ் நோ சஸ்தா. சஸ்தா மீன்ஸ் ட்ரைனிங்.
சூத்ரா அப்படின்னா பயிற்சி இல்லாதவன் அர்த்தம். சம்ஸ்காரம் கிடையாது சூத்ரனுக்கு. சம்ஸ்காரம் அப்படின்னா பயிற்சி.
எவ்ரிவன் இஸ் அக்செப்டட் அஸ் சூத்ரா பை பார்த். ஜென்மனா ஜாயதி சூத்ரா.
எல்லாருமே பிறப்பால சூத்ரர்களா ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. ஜன்மனா ஜாயதே சூத்ரா.
ஜன்மனா மீன்ஸ் பை பார்த். பை பார்த் எவ்ரிவன் இஸ் பார்ன் எ சூத்ர. The fourth class man. It is to be accepted. And actually so, just like a child, you know, saying, child, what does he know? He has to be trained.
Janmana abdina pirappal. Pirappal ellarume sutragal dhaan. நாலாவது வர்ணத்தவர்கள். இப்போ இது ஏற்றுக்கொள்ளப்படுது. இது உண்மையும் கூட. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அது அறியாத குழந்தை. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டாகணும்.
Either you train him as a Brahmin or train him as a Kshatriya or train him as a Vaishya or otherwise he is Sudra, already born Sudra.
நீங்க ஒரு பிராமணனா அவனுக்கு பயிற்சி அளிக்கலாம், அல்லது ஒரு க்ஷத்ரியனா நீங்க பயிற்சி அளிக்கலாம், அல்லது அவனை ஒரு வைசியனா நீங்க பயிற்சி அளிக்கலாம், அல்லது அவன் பிறப்பால எப்படியோ அதே மாதிரி சூத்ரனாவே இருக்கலாம். சூத்ரனுக்கெல்லாம் ஒன்னும் பயிற்சி கிடையாது. எல்லாருமே அடிப்படையில சூத்ரர்கள் தான் எல்லாருமே, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அவனை பிராமணனா பயிற்சி அளிச்சீங்கன்னா அவன் பிராமணன் ஆகலாம்.
இஃப் யூ ட்ரெயின் ஹிம் அஸ் எ க்ஷத்ரியா தென் ஹி பிகம்ஸ் எ க்ஷத்ரியா. இஃப் யூ ட்ரெயின் ஹிம் அஸ் எ வைஷ்யா.
நீங்க அவனை க்ஷத்ரியனா பயிற்சி அளிச்சீங்கன்னா அவன் க்ஷத்ரியன் ஆகிறான். அவனுக்கு நீங்க வைஷ்யனா பயிற்சி அளித்தாலும் அதே மாதிரி தான்.
So that if you want a really help of a really intelligent man or God realized man, it is really the Brahmin class.
நான் நினைக்கிறேன் இது ரொம்ப விஞ்ஞானபூர்வமான ஒரு வழிமுறை. நீங்க உண்மையிலேயே ஒரு புத்திசாலியான கடவுளை உணர்ந்த ஒரு நபருடைய வழிகாட்டுதல் தேவை, உதவி தேவைன்னா அதுக்கு தயாரா இருக்கார் பிராமணர் இருக்கார்.
Just like if you require the help of a lawyer, you have got so many lawyers. If you require the help of a medical man, because there are trained men.
இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வழக்கறிஞருடைய உதவி தேவைப்பட்டதுன்னா நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மருத்துவருடைய உதவி தேவைப்பட்டதுன்னா அதுக்கும் பயிற்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
Similarly, the society requires to train a certain class of men to become Brahmin.
அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு பிராமணர்கள் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையினரை பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க இந்த கிருஷ்ண உணர்வுல பயிற்சி கொடுக்கிறோம். இந்த கிருஷ்ண உணர்வானது பிராமணர்களுக்கானது.
They are not meant for fighting. Because they are not being trained for fighting. They are being trained for becoming Brahmin.
அவர்கள்லாம் சண்டை போறதுக்கானவங்க இல்ல. ஏன்னா சண்டை போறதுக்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படல. அவர்கள் பிராமணர்கள் ஆகிறதுக்கான பயிற்சி அளிக்கப்படுறாங்க.
பிரம்ம ஜானாதி தி பிராமணன். தி ஃபோர் டிவிஷன் ஆர் டிஸ்கிரைப்ட் லைக் திஸ். Janmana Jayati Sudra. Everyone is born Sudra. That is accepted.
Yar Brahmana, Brahma Janati Iti Brahmana. இந்த நான்கு பிரிவுகள் இப்படிதான் விவரிக்கப்பட்டிருக்கு. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா, எல்லாருமே பிறப்பால சூத்ரர்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சம்ஸ்காராத் பவேத்விதா. இப்ப நீங்க அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படணும். அவன் எந்த குடும்பத்துல பிறந்தான்றது முக்கியமே இல்லை, நீங்க அவனுக்கு பயிற்சி அளிக்கணும். இப்ப எப்படி இந்த பையனை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு பயிற்சி பெறதுக்காக அனுப்பி வைக்கிறீங்களா? அந்த மாதிரி அதனால ஒவ்வொருத்தருமே சூத்ரரா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க அவனுக்கு பயிற்சி அளிங்க. அவன் வந்து குரு கிரகத்துக்கு போறான். குரு கிரகம் அப்படின்னா ஆசிரியரோட வீடு.
Formerly, for being trained, there was no such big scale school and colleges.
முற்காலத்துல எல்லாம் பயிற்சி பெறதுக்கு இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இப்ப கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்கும். அங்க பிராமணர் அதை வழி நடத்திட்டு இருப்பார். அந்த கிராமத்து குழந்தைகள் அங்க பயிற்சி பெறுவாங்க. அதனால அவன் அங்க வந்து போய் பயிற்சி பெற்றுட்டு இருந்தான். அங்க பள்ளிக்கூட கட்டணம் எதுவும் கிடையாது. சிறுவர்கள் அங்க போவாங்க. குரு அல்லது ஆசிரியருடைய பேர்ல அவங்க பிரம்மச்சாரிகளா வீடு வீடா போய் பிக்சை எடுப்பாங்க. அதுல கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அதுதான் அங்க வழிமுறையா இருந்தது. ஆனா பள்ளிக்கூட கட்டணம்ன்றது எதுவுமே கிடையாது. பையனை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படின்ற பிரச்சனையே அங்க இருந்தது கிடையாது. அதனால சம்ஸ்காரா இப்ப அவனுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. ஆசிரியர் பாக்குறாரு அந்த பையனோட மனநிலை என்னன்றது, அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறதுன்றத பாக்குறாங்க. அவன் ஒரு வைஷ்யனா பயிற்சி அளிக்கப்படலாம், அல்லது அவன் ஒரு சத்ரியனா பயிற்சி அளிக்கப்படலாம். அதனால எல்லாருமே அந்த மாதிரிதான் பயிற்சி பெற்றார்கள். ஆனா பொதுவா இப்ப ஒரு சத்ரியனுடைய மகன் அப்படின்னா, இப்ப எப்படி ராமச்சந்திரர் மகாராஜருடைய மகன் அர்ஜுனன் இவங்க எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே சத்ரியர்களா தான் பயிற்சி பெற்றார்கள். இயற்கையாகவே இப்ப ஒருத்தர் மருத்துவராக இருக்காருன்னா அவருடைய மகனை எதிர்காலத்தில் மருத்துவராகிறதுக்கான பயிற்சியில தான் ஈடுபடுத்துவார். அது இயற்கையான சுபாவம்.
இட் பாய் டிஃபரண்ட் ஆல்டுகெதர் தட் இஸ் another posture.
இப்ப அந்த பையன் மொத்தத்துல வேறுபட்டவனா இருக்கலாம் கூட, அது வேற கேள்வி.
பட் நேச்சுரலி தட் இஸ் தி டெண்டன்சி.
ஆனா இயற்கையிலே அதே மாதிரி வர்றதுதான் சுபாவம்.
சோ எ சத்ரிய சன் வாஸ் ட்ரெயின் ஆஸ் சத்ரிய, எ பிராமின் சன் வாஸ் ட்ரெயின் ஆஸ் எ பிராமின், அண்ட் எ வைஷ்ய சன் வாஸ் ட்ரெயின் ஆஸ் எ வைஷ்ய.
அதனால ஒரு சத்ரியனுடைய மகனை சத்ரியனா பயிற்சி அளிப்பாங்க, ஒரு பிராமணனுடைய மகனுக்கு பிராமணனா பயிற்சி அளிப்பாங்க, ஒரு வைசியனுடைய மகனுக்கு வைசியனாகிறதுக்கான பயிற்சி அளிப்பாங்க, சூத்ரனுக்கு பயிற்சிகள் கிடையாது. அதனால படிப்படியா இது வந்து ஒரு ஜாதி முறையாயிடுது. பிராமணனுடைய மகன் பிராமணன் ஆகிறது, ஏன்னா முற்காலத்தில் பயிற்சி இருந்தது.
பட் வென் இட் இஸ் விசியேட்டட், ஆல்தோ எ பர்சன் பார்ன் இன் தி ஃபேமிலி ஆஃப் எ பிராமின், ஹி இஸ் டூயிங் தி வர்க் ஆஃப் எ சூத்ர.
ஆனா அவனுடைய பண்பு கெட்டு போன பிறகும் கூட அவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் ஒரு சூத்திரனுடைய வேலையை தான் செய்யறான்.
So, according to Vedic scripture, one is classified according to his work and quality, not by birth.
அதனால வேத இலக்கியங்கள் படி ஒருத்தர் எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா அவங்களுடைய குணம் மற்றும் கர்மாவனாலதான், பிறப்பால் அல்ல.
That is the classification of Shastra, just like in the Bhagavad Gita. The Lord says,
அப்படிதான் சாஸ்திரங்கள் அந்த பிரிவை பிரிக்குது. இப்ப உதாரணத்துக்கு பகவத்கீதையில பகவான் சொல்றார், சாத்துர்வர்ணியா மயா சிஸ்டம் குண கர்ம விபாகசா.
குண மீன்ஸ் குவாலிட்டி, கர்ம மீன்ஸ் வர்க். ஒன் மஸ்ட் பி குவாலிஃபைட் ஃபார் தி வர்க் அண்ட் ஹி மஸ்ட் ஆக்சுவலி வர்க்.
குண அப்படின்னா அவனுடைய குணங்கள், கர்மம் அப்படின்னா அவனுடைய செயல்கள். இப்ப ஒருத்தன் செயல்படுறதுக்கு தகுதியானவனா இருக்கணும், அவன் கண்டிப்பா அந்த மாதிரி செயல்படணும்.
Then he is counted, classified into that, category.
அப்படி இருக்கும் பட்சத்துல அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவில் இருக்கிறவனா
அடையாளப்படுத்தப்படுறான். Lawyer, and if you are not practicing in the court, nobody comes to you to consult as a lawyer.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு வழக்கறிஞரா படிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க நடைமுறையில வழக்கு மன்றத்துக்கு போய் நீங்க அதை பயிற்சி செய்யாம இருக்கும் பட்சத்துல யாருமே சட்டத்தை பற்றி ஆலோசனை கேட்கறதுக்கு உங்ககிட்ட வரப்போறது இல்ல.
Nobody cares for
you. யாரும் உங்களை பத்தி கவலைப்பட்டு போறது இல்ல.
You must be practicing out.
நீங்க பயிற்சியும் செய்தாகணும்.
Similarly, to become a Brahmin means, first of all, he must know what is Brahma and he must be actually situated in the activities of Brahma.
அதே மாதிரி பிராமணன் ஆகிறது அப்படின்னா முதல்ல அவனுக்கு பிரம்மன்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவன் வந்து பிரம்மனோட செயல்கள்ல நிலை பெற்று இருக்கணும். அதனால பக்தி தொண்டுன்றது பிரம்மனுடைய செயல்பாடுகள்.
ஆக்டிவிட்டிஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மீன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இன் பிரம்ம.
கிருஷ்ண உணர்வு செயல்பாடுகள் அப்படின்னா அது பிரம்மனோட செயல்பாடுகள்.
சரதி இதி பிரம்மச்சாரி, சரதி மீன்ஸ் ஆக்ட்.
பிரம்மச்சரதி இதி பிரம்ம பிரம்மச்சாரி, சரதி அப்படின்னா செயல்படுறது.
ஆக்சுவலி ஹி ஆக்ட்ஸ் இன் லைஃப், அப்ளைஸ் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிரம்மன் இன் ஹிஸ் லைஃப், ஹி இஸ் கால்ட் பிரம்மச்சாரி.
உண்மையிலே வாழ்க்கையில அவன் செயல்படுறான், பிராமண கொள்கைகளை அவனுடைய வாழ்க்கையில ஈடுபடுத்துறான், அவன் தான் பிரம்மச்சாரின்னு அழைக்கப்படுறான். அதனால இதெல்லாம் தான் பயிற்சி. கொஞ்சம் பாருங்க, அந்த பயிற்சி எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு. ஒரு க்ஷத்ரியன் அவன் கொடுத்த வாக்கு மீற முடியாது.
மகாராஜ் தசரத் ஃபுல்ஃபில் தி ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் யங்கஸ்ட் வைஃப் அண்ட் ஆஸ்க் ஹிஸ் சன் எல்டஸ்ட் சன் ராமச்சந்திரா, மை டியர் காட், ஹீல் ஹேவ் டு கோ டு ஃபாரஸ்ட் ஃபார் 14 இயர்ஸ்.
அதனால தசரத மகாராஜர் அவருடைய இளம் மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினார். அவருடைய மூத்த மகனான ராமச்சந்திரிட்ட சொன்னார், எனது அருமை மகனை, 14 வருடங்கள் நீ வனவாசம் போக வேண்டியிருக்கு. அதுதான் உன்னுடைய இளைய தாயின் விருப்பம. நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அவங்களுடைய வாக்க நிறைவேற்றுறேன், இது என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து அதை ஏற்றுக்கொள். ராமச்சந்திரர் சொன்னார், அப்படியே ஆகட்டும் தந்தையே, நான் தயாரா இருக்கேன். பாருங்க, இதுதான் அந்த குணம். பகவானுடைய 6 வகையான ஐஸ்வர்யங்கள்ல இது ஒரு குணம். எப்படி ஒருத்தர் கடவுள் ஆகிறார்? கடவுள் என்றவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர் அல்ல. யார் கடவுள் அப்படின்றதுக்கு வரையறை இருக்கு. கடவுள் அப்படின்னா எல்லா செல்வத்துக்கும் உரிமையாளரா இருக்கணும். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, சமக்ர அப்படின்னா எல்லான்னு அர்த்தம்.
நோபடி கேன் காம்பீட் வித் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட், மெட்டீரியல் வேர்ல்ட். ஐ அம் ரிச் மேன், தேர் இஸ் அனதர் ரிச் மேன் ஹூ கேன் காம்பீட் வித்.
யாருமே அவர் கூட போட்டி போட முடியாது. இங்க இந்த பௌதிக உலகத்துல நான் ஒரு செல்வந்தன் அப்படின்னா இன்னொரு செல்வந்தன் இருக்கான், அவன் என் கூட போட்டி
போடுறான்.
இன்னொரு செல்வந்தன் இருக்கான், அவன் இவன் கூட போட்டி
போடுறான்.
ஆனால் கடவுளோட செல்வத்தில் யாருமே போட்டி போட முடியாது. அது கடவுளுடைய குணங்கள்ல ஒன்று, தகுதிகளில் ஒன்று.
Nobody can say that I am richer than God.
நான் கடவுளை விட பெரிய செல்வந்தன்னு யாருமே சொல்ல முடியாது.
Therefore, in the Bhagavad Gita, it is said, Matta paratara nanna tasti kinchi anadhyaya.
அதனாலதான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, மத்த பரதரம் ஞான கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா. தனஞ்சயான்றது அர்ஜுனனுடைய பெயர். கிருஷ்ணர் சொல்றார், எனது அருமை அர்ஜுனா, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை.
பிராக்டிகல் இப்ப
யாராவது தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்கன்னா அவன் கண்டிப்பா நடைமுறையில ஒரு உதாரணத்தோட நிரூபிச்சு காட்டணும். அதாவது அவனை விட பெரிய செல்வம் தான் யாருமே இருக்கக்கூடாது. அதுதான் முதல் தகுதி.
But unfortunately, we are accepting so many gods. If a rascal in the street, he also claims that I am God.
ஆனா துரதிருஷ்டவசமா நாம எத்தனையோ கடவுள்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம். வீதியில் இருக்கிற ஒரு அயோக்கியம் கூட நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான்.
Similarly, the other qualification, nobody can be stronger than God. Nobody can be wiser than God. Nobody can be more beautiful than God. And nobody can be more renouncer than God.
அதே மாதிரி மற்ற தகுதிகளும் இருக்கு. யாருமே கடவுளை விட பலசாலியா இருக்க முடியாது. யாருமே கடவுளை விட அறிவாளியா இருக்க முடியாது. யாருமே கடவுளை விட அதிக அழகானவனா இருக்க முடியாது. யாருமே கடவுளை விட சிறந்த துறவியா இருக்க முடியாது.
So here, Ramchandra, Lord Ramchandra exhibited the quality, how he renounced the whole kingdom. Simply on the order of his father, his obedience to father.
இங்க பகவான் ராமச்சந்திரர் எப்படி அவருடைய தந்தையின் கட்டளையின் பேரில் அவரது தந்தைக்கு கீழ்ப்படைந்தவராக இந்த மொத்த ராஜ்யத்தையும் அவர் துறந்தார் என்ற அந்த குணத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
He could have argued with his father, my dear father, you simply for keeping your promise and actuated by the dictation of an woman.
தந்தையே, நீங்க உங்களுடைய வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு பெண்ணோட பேச்ச கேட்டு நீங்க இந்த மாதிரி செய்றீங்களேன்னு சொல்லி அவர் வாதம் பண்ணிருந்திருக்கலாம்.
You are doing this catastrophe. Everyone is expecting that tomorrow my coronation will be there. And they love me so much.
சரி, நிறுத்திடலாம் எல்லாத்தையும். நாளைக்கு எனக்குதான் முடிசூட்ட போறாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எல்லாம் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க.
Krishna was so much love. Similarly, Lord Ramchandra was the life of the people.
Yena eppadi Krishnar mele makkal avlo anbu salithnaangalo adhe maadhiri Ramachandrarum makkalad uyiragave irundar.
They were very much expecting that Ramchandra was going to be enthroned tomorrow. So how they are celebrating, how they are decorating the whole city.
நாளைக்கு ராமச்சந்திரருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பெரிய ஆவலோட எதிர்பார்க்கறாங்க. எப்படி அவங்க கொண்டாடுறாங்க, எப்படி அவங்க எல்லா நகரம் முழுக்க அலங்காரம் செய்து கொண்டிருக்காங்க, இது மாதிரி எல்லாமே நடக்குது. ஆனா அவர் இத பத்தி எல்லாம் எந்த வாதமும் வைக்கல. சரி தந்தையே, நான் தயார் அப்படின்னு உடனடியா ஏற்றுக்கொண்டார்.
Then his one of the brother Lakshman, he also requested Ramchandra, my dear brother, you also take me.
இப்போ ராமருடைய சகோதரர்களில் ஒருத்தர் லக்ஷ்மணர், அவர் ராமச்சந்திரிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அண்ணா, என்னையும் அழைத்து செல்லுங்கள்.
So he said, that's your wish, voluntarily, if you want to come, you can come with me.
நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறவன், நானும் உங்க கூட தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ அது உன்னுடைய விருப்பம் தான், நீயா வர அப்படின்னா அப்ப நீ என் கூட வரலாம் அப்படின்றார்.
Then Sita, his wife, young wife, she also
அடுத்து சீதா இளம் மனைவி, அவங்களும் நானும் உங்க கூட போவேன்னு சொல்லி சொல்றாங்க.
ராமச்சந்திரன் ரிக்வெஸ்டட் ஹிஸ் வைஃப், சோ யூ கேன் நாட் கோ வித் மீ. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
அப்போ ராமச்சந்திரர், ஓ அது ரொம்ப கஷ்டமான விஷயம், நீ எங்க கூட போக முடியாதுன்னு சொல்றார்.
யூ ஆர் எ கிங்ஸ் டாட்டர் அண்ட் யூ ஆர் ராதா இன் சோ நைஸ் வே அண்ட் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், யூ கேனாட் கோ, யூ கேனாட் டேக் தி ட்ராவல் ஆஃப் லீவிங் இன் தி ஃபாரஸ்ட்.
நீ ஒரு மன்னருடைய மகள், ரொம்ப அழகா உன்னை வளர்த்திருக்காங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னால போக முடியாது, வனத்துல வசிக்கிறதுன்ற பெரிய தொந்தரவை எல்லாம் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஓ நான் உங்களுடைய மனைவி, நீங்க மனம் முடித்த மனைவி, நீங்க நரகத்துக்கு போனா கூட நான் உங்க கூட போய் ஆகணும்.
This is ideal wife.
இதுதான் சிறந்த மனைவி.
She could have refused. Your father has ordered to go to forest. You can go. I shall go to my father's house and I shall remain here. No. This is ideal wife.
உங்களுடைய தந்தை உங்களை காட்டுக்கு போக சொல்லி கட்டளையிட்டு இருக்கார், நீங்க போங்க, நான் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போறேன் அல்லது நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல, இவங்க தான் பக்குவமான மனைவி.
She must be prepared to accept any circumstances of the husband.
கணவனுடைய எந்த ஒரு சூழலையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும்.
Not that when the husband is rich, the wife is very petty. And when he has come down to be poor, or he is going to forest, the wife gives her his company. No.
அதை விட்டுட்டு கணவன் ரொம்ப செல்வந்தனா இருக்கும்போது மட்டும் மனைவி ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருந்துட்டு, கணவன் ஏழ்மையான உடனே அல்லது காட்டுக்கு போறாருன உடனே மனைவி அவங்களோட உறவை விட்டுட்டு போயிடுறதல்ல. மனைவி அப்படின்னா அவனில் பாதின்னு அர்த்தம்.
She must abide.
அவள் கீழ்படிந்து தான் இருக்கணும்.
Just like it is said, just like a shadow follows the reality. Similarly, the wife is the shadow of the husband.
நிழல் நிஜத்தை பின்தொடரும் சொல்ற மாதிரி மனைவி கணவனுடைய நிழல்.
Wherever the husband goes, she must go. Whatever the husband wants, she must carry her.
கணவன் எங்கெல்லாம் போறானோ அங்க அவளும் போகணும். கணவன் என்னெல்லாம் விரும்புறானோ அதை அவள் செயல்படுத்தணும்.
Of course, in this country, these interpretations is taken differently.
உறுதியா இந்த நாட்டில் இந்த மாதிரியான விளக்கம் எல்லாம் தவறா புரிந்து கொள்ளப்படலாம்.
That wife is made a slave, but actually it is not so.
அதாவது என்ன, மனைவியை நீங்க அடிமையாகிட்டீங்கன்னு நினைப்பாங்க, ஆனா அது அப்படி அல்ல.
When Sita was kidnapped in the jungle, Ramchandra expected that she was beautiful, she was young, and he shall be in the open jungle, it may be some demons may come, and actually so happened.
அவங்க வனத்தில் இருக்கும்போது சீதா கடத்தப்பட்டால் அப்ப ராமச்சந்திரர் அதை எதிர்பார்த்தார். ஏன்னா இவங்க அழகா இருக்காங்க, இளமையா இருக்காங்க, இந்த திறந்த வெளி காட்டுல யாராவது அசுரர் வரலாம் அப்படின்ற அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அது அப்படிதான் நடந்தது.
ஃபார் சீதா, லார்ட் ராம்சந்திரா மேசகர் தி ஹோல் ஃபேமிலி ஆஃப் ராம்.
சீதாவுக்காக பகவான் ராமச்சந்திரர் ராவணனுடைய மொத்த குடும்பத்தையும் படுகொலை செய்தார்.
Only for Sita.
சீதாவுக்காக மட்டுமே.
As the husband, so the wife.
அதனால கணவன் எவ்வாறோ மனைவியும் அவ்வாறே.
The wife was so faithful that she could not remain alone.
மனைவி அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாங்க, அதனால அவங்களால தனியா இருக்க முடியல.
She must accompany the husband even in the forest.
வனத்துக்கு போறதா இருந்தாலும் கூடவே போறதுன்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி கணவனும் நம்பிக்கைக்குரியவராக இருந்ததால தான் ஓ எனது மனைவியை கடத்திட்டாங்களேன்னு சொல்லி ராவணனுடைய மொத்த குடும்பத்தையும் படுகொலை செய்தார். அதனால இதெல்லாம் ஒரு பக்குவமான வரலாறு. ராமச்சந்திரர் இந்த உலகத்தில் தோன்றியதுக்கு காரணம் உபதேசிக்கிறதுக்காகவும், எப்படி ஒரு சிறந்த மன்னர் உதார புருஷரா இருக்கணும்ன்றத காட்டுறதுக்காகவும், மன்னர்கள்னா எப்படி இருக்கணும்ன்றத காட்டுறார்.
When there is good government, the example is given, Ramaraj, it is the kingdom of Lord Ram.
அதனால தான் ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கும்போது அது ராமராஜ்யம் அப்படின்னு அது உதாரணமா சொல்லுவாங்க. ராமராஜ்யம் அப்படின்னா ராமருடைய ராஜ்யம்.
Because everyone was happy. Everyone. There are so many instances in the life of Ramchandra.
ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. எல்லாருமே பகவான் ராமச்சந்திரருடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு.
One Brahmin, not Brahmin exactly, somebody came to Ramchandra. Because at that time, there was no court like this, that you have to go to a court and apply with a stamp fee. Then your judgment will be delivered after 6 years. It is not like that.
ஒரு பிராமணர், பிராமணர் அல்ல, யாரோ ஒருத்தர் ராமச்சந்திரிட்ட வந்தார். ஏன்னா அந்த சமயத்தில் இப்ப இருக்கிற மாதிரி இந்த நீதிமன்றங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றங்களில் போய் உங்களுடைய வழக்கை தொடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் கட்டணம் கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதுக்கான தீர்ப்பு என்னன்றது வரும். அந்த மாதிரி எல்லாம் அப்ப கிடையாது.
The citizens were allowed to approach the king and place their complaint.
யார் ஒருத்தருக்கும் ஏதாவது புகார் இருக்கு அப்படின்னா மன்னரை அவங்க நேரடியாகவே சந்திச்சு பிரஜைகள் வந்து மன்னரிட்ட அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம்.
Because there was no complaint practically. Everyone was happy. Very minor complaint.
ஏன்னா அப்ப எந்த புகாருமே கிடையாது. நடைமுறையில் சொல்லணும்னா எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. ரொம்ப சின்ன புகார் வந்தது.
சோ somebody came to Ramchandra and he charged Ramchandra, my dear king, my son has died.
இப்ப ஒருத்தர் ராமச்சந்திரிட்ட வந்து ராமச்சந்திர மேல குற்றம் சுமத்துறாரு. ராமச்சந்திரரே, என்னுடைய மகன் இறந்து விட்டான்.
How is that in the presence of his father, son can die? There must be something wrong in your law. Just see.
தந்தை உயிரோடு இருக்கும்போது எப்படி மகன் இறந்து போக முடியும்? அப்படின்னா உங்களுடைய ராஜ்யத்தில், உங்களுடைய அரசாட்சியில ஏதோ தவறு இருக்கு.
The charge is, why my son has died before my death?
என்ன குற்றம் சுமத்தப்படுது பாருங்க. என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி ஏன் என்னுடைய மகன் இறந்து போறான்? இது இயற்கைக்கு மாறானதா இருக்கு. ஆனா அங்க எதுவுமே இயற்கைக்கு மாறானது இல்லை. கடுமையான குளிர் இருந்தாலும் சரி, கடுமையான வெப்பம் இருந்தாலும் சரி, மன்னர் தான் அதுக்கு பொறுப்பு. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த மாதிரியான வரலாறு எல்லாம் நமக்கு இருக்கு.
கிங்ஸ் ஹஸ் சோ மச் They were always thinking of the happiness of the citizens, and the citizens were also so nice.
அதனால மன்னர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பொறுப்புள்ளவர்களா இருந்தாங்க. எப்பொழுதுமே பிரஜைகளோட மகிழ்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரஜைகளும் மிக நல்லவர்களா இருந்தாங்க.
One citizen approached Lord Ramchandra and his next assistant, his brother Lakshman, informed him that this is, he is a Brahmin.
ஒரு பிரஜை ராமச்சந்திரரை அணுகினர். அவருடைய உதவியாளரான அவரது சகோதரர் லக்ஷ்மணர் அவருக்கு இவர் ஒரு பிராமணர் என்றதை தெரிவித்தார்.
You are absent on your tour for I think for a fortnight or a month, and this Brahmin has not eaten a drop of water during your absence.
நீங்க 15 நாளோ அல்லது ஒரு மாதமோ ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தீங்க. நீங்க இல்லாத அந்த சமயத்துல இந்த பிராமணர் ஒரு சொட்டு தண்ணி கூட அருந்தவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார்.
Why? Because he comes here to see you and darshan.
ஏன்னா உங்களுடைய தர்சனத்துக்காக அவர் இங்க வர்றார்.
Just like we come here in the temple to see the deity. So Lord Ramchandra was present personally, so he used to come.
நம்ம எப்படி கோயில்ல போய் விக்கிரக தரிசனம் பண்றோமோ அந்த மாதிரி ராமச்சந்திரர் இருக்கும் போது அவர் வந்து தரிசனம் செய்யறது வழக்கம்.
After seeing Ramchandra offering his obeisances, then he would go off and take something, his breakfast.
ராமச்சந்திரரை சந்திச்சு அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் ஏதாவது காலை உணவு உண்பார். இதுதான் அவருடைய விரதமா இருந்தது. பதினைந்து நாளோ அல்லது ஒரு மாதமோ அரசியல் காரணமாக ராமச்சந்திரர் வந்து பயணம் மேற்கொண்டிருந்ததால அவர் இல்லாததால இவர் அந்த சமயத்தில் எதுவுமே சாப்பிடல. அப்ப பாருங்க எந்த மாதிரியான ஒரு பிரஜை, எந்த மாதிரியான ஒரு
மன்னர்னு. Which was being worshipped in the family from Maharaj Ikhak.
அந்த சமயத்தில் ராமச்சந்திரருடைய விக்கிரகம் ஒன்று மகாராஜ் இக்ஷ்வாக்குடைய குடும்பத்தில் வழிபடப்பட்டு வந்தது.
மகாராஜ் இக்ஷ்வாக்கு, the son of Mano, happens to be the co-father of the family in which Ramchandra appears.
இக்ஷ்வாக்கு மகாராஜர் வந்து மனுவோட புத்திரர். அந்த குடும்பமானது ராமச்சந்திரர் தோன்றிய குடும்பத்துக்கு முன்னோர்களா இருந்தவங்க.
So he was devotee of Lord Rama and he was worshipping the statue of Lord Rama.
அதனால அவர் வந்து பகவான் ராமருடைய பக்தரா இருந்தார். அவர் ராமருடைய விக்கிரகத்தை வழிபாடு செய்து வந்தார்.
So that statue was being worshipped by the family one after another.
அந்த விக்கிரகமானது அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்த தலைமுறையினர் வழிபட்டு வந்தாங்க.
பட் வென் ராமச்சந்திர வாஸ் ஆக்சுவலி பிரசன்ட், ஹி கெப்ட் தட் ஸ்டாச்சு இன் தி க்ளோசெட் ஆஃப் தி ரூம்.
உண்மையிலே ராமச்சந்திரர் வந்தபோது அவர் அந்த விக்கிரகத்தை வந்து ஒரு அறையில பூட்டி வச்சார்.
அண்ட் வென் தீஸ் பிராமின்ஸ் அப்ரோச்ட் அண்ட் Ramchandra was informed by Lakshman that he is so steady and strong in his bhav. So Ramchandra ordered that he may be delivered that statue, so that in my absence he can offer respect to the statue and do it too.
அந்த பிராமணர் ராமச்சந்திரரை அணுகிய போது அப்போ லக்ஷ்மணர் ராமச்சந்திரருக்கு இவர் எவ்வளவு ஒரு உறுதியோடு இருக்கார் என்றத தெரிவித்த போது, ராமச்சந்திரர் அவர்கிட்ட இருந்த அந்த விக்கிரகத்தை வந்து அந்த பிராமணருக்கு கொடுக்க சொல்லி, நான் இல்லாத சமயத்தில் அவர் அர்ப்பணிக்க வேண்டிய அந்த நமஸ்காரங்களை அந்த விக்கிரகங்களுக்கு தெரிவிச்சுட்டு அவருடைய கடமைகளை தொடரட்டும்னு சொல்றாரு. அந்த ரூபமானது, ராமச்சந்திரருடைய அந்த அர்ச்ச விக்கிரகமானது இன்னமும் தென்னிந்தியாவில் இருந்து கொண்டிருக்கு. அப்போதிருந்து இப்ப வரை அந்த விக்கிரகம் வழிபாடு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் பகவான் ராமச்சந்திரருடைய விவகாரங்கள். பிறகு அவருடைய இளைய சகோதரான லக்ஷ்மணர் மற்றும் அவரது மனைவி வனத்துக்கு அவர் கூட போனாங்க. அங்க அவருடைய மனைவி அசுரனான ராவணனது சூழ்ச்சியினால கடத்தப்பட்டாங்க.
And there was fight between Rama and Ravana. Ravana was very materialistically, he was very strong.
பிறகு ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில போர் நடந்தது. ராவணன் உலக ரீதியா மிக பலசாலியா இருந்தாலும்,
பட் the thing is, for fighting with Ravana, Ramchandra did not come back to his kingdom and take his army. No, he did not come back. Because he was ordered to live in the forest.
ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப ராவணனோட போர் புரிஞ்சு ராமச்சந்திரர் ராவணன வதம் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் ராஜ்யத்துக்கு திரும்பல, அவருடைய படையோட வரல. ஏன்னா அவர் வனவாசம் இருக்கணும்னு தான் கட்டளையிடப்பட்டிருக்கு.
So he organized army with the jungle animals, the monkeys.
அதனால அவர் ஒரு ராணுவத்தை உருவாக்கினார், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் குரங்குகள் எல்லாம் வச்சு.
He fought with Ravana, an organized materialist, with the monkeys.
ரொம்ப பௌதிகமா வளர்ச்சடைந்திருக்கிற அந்த ராவணன் கூட இவர் குரங்குகளோட சேர்ந்து சண்டை போடுறார். நீங்க அந்த படத்தை பார்த்திருக்கலாம்.
And he constructed a bridge between India's last point to the other side. Siloam is considered to be the kingdom of Ravana.
மேலும் அவர் வந்து இந்தியாவோட எல்லையிலிருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு பாலத்தை கட்டினார். சிலோன் வந்து ராவணனுடைய ராஜ்யமாக கருதப்பட்டது.
So there was a bridge and the stones were loaded.
அதனால ஒரு பாலம் கட்டப்பட்டது, அந்த கற்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருந்தது.
So there are so many historical incidents in the life of Ramchandra. We should remember because if we remember why we are observing today fasting for Ramchandra.
இந்த மாதிரி எத்தனையோ ராமச்சந்திரருடைய சம்பவங்கள் இருக்கு, நம்ம எல்லாம் நினைவு கொள்ளணும் அதை. ஏன்னா நம்ம இன்று உபவாசம் இருக்கும் ராமச்சந்திரருக்காக, இதை நினைவுபடுத்திக் கொள்றதுக்காக.
There were many kings like Ramchandra. Because the kings were trained in that way.
ராமச்சந்திரர் மாதிரி இன்னும் நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. மன்னர்களுக்கெல்லாம் அப்போ அந்த மாதிரி பயிற்சி அளிக்கப்பட்டது.
மகாராஜ் யுதிஷ்டி was also as good as Ramchandra. And மகாராஜ் பரீட்சித் was as good. There are many such kings.
யுதிஷ்டர் மகாராஜர் வந்து ராமச்சந்திரர் போலவே சிறந்தவரா இருந்தார். மகாராஜ் பரீட்சித்தும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் இருந்தாங்க.
But we are not concerned
ஆனா அவர் ஒரு மன்னர்ன்றதுனால அவரை பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம்ன்றது அல்ல. அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், பரமேஸ்வரர்.
Because he is God, therefore we are observing today.
ஏன்னா அவர் பகவான், அதனாலதான் இன்று நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
ராமாதி முக்தி சுகலானி அமீன கிருஷ்ணர். So he is not original form of God.
ராமாதி மூர்த்திஷு கலாநியமேன திஷ்டான். அதனால அவர் பகவானுடைய ஆதி ரூபம் அல்ல.
The original form of God is Krishna.
பகவானுடைய ஆதி ரூபம், ஸ்வயம் ரூபம்னா அது கிருஷ்ணர்.
And Krishna expands himself in various other forms.
மேலும் கிருஷ்ணர் அவராகவே பல்வேறு ரூபங்களாக விரிவடைகிறார்.
அனாதி அனந்த ரூபம். அனந்த ரூபம் மீன்ஸ் மீடியன்ஸ் அண்ட் மீடியன்ஸ்.
அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அனந்த ரூபம் அப்படின்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபங்கள்.
மனு இஸ் ஆல்சோ இன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா.
மனுவும் கூட கிருஷ்ணருடைய அவதாரம் தான்.
In one day of Brahma, there are 14 manus.
Brahma voda oru pagalle 14 manukal irukkaanga.
The Brahma lives for 100 years.
Brahma oru 100 varshathukku vaalrar.
Just see how many incarnation of manus are there in for one Brahma. And there are innumerable Brahmas.
அப்படின்னா ஒரு பிரம்மாவுக்கு எத்தனை மனு அவதாரங்கள் இருக்கு, அது மாதிரி எண்ணிலடங்காத பிரம்மாக்களும் இருக்காங்க வேற.
So as stated in the Srimad Bhagavatam, that nobody can count how many incarnations are there.
அதனால ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கிற மாதிரி எத்தனை அவதாரங்கள் இருக்குன்றத யாராலையும் எண்ண முடியாது.
But some of the chief incarnations are mentioned, and Lord Ramachandra is one of them.
ஆன அவர்களில் ஒரு சில அவதாரங்கள் முதன்மையானவர்களா இருக்காங்க. உதாரணத்துக்கு ராமச்சந்திரர் அவர்கள் ஒருத்தர்.
So Lord Ramachandra, he killed Ravana and he installed his brother. His brother was devotee Vibhishan.
ராமச்சந்திரர் ராவணனை வதம் பண்ணார். அதுக்கப்புறம் ராவணனுடைய சகோதரனை முடிசூட்டுறார். அவனது சகோதரன் விபீஷணர்.
சோ ஹி டிட் நாட் கோ டு கான்கர் சிலோன் பிகாஸ் ஹி வாஸ் எம்பரர்.
சிலோன் வெற்றி கொள்ளணும்ன்றதுக்காக அவர் போகல. அவர் பேரரசர். அந்த குற்றவாளியான ராவணனை தண்டிக்கிறதுக்காக அவர் போனார். அதுக்கப்புறம் அவனுடைய இளைய சகோதரனான விபீஷணனை முடிசூட்டி அங்க ஆட்சியில் அமர்த்தினார்.
And he came back with Sita, and again he was installed after 14 years.
பிறகு சீதாவோடு அவர் திரும்பி வந்தார். 14 வருடங்கள் கழித்து அவருக்கு மறுபடியும் முடிசூட்டப்பட்டது.
And his brother was so faithful that so long his eldest brother was away, Ramchandra requested him that your mother wants that you should be king, and I also wish that you, in my absence, you should be king.
ராமச்சந்திரருடைய இளைய சகோதரர்கிட்ட அவர் கொடுத்த வேண்டுகோள் என்னன்னா, உமது அன்னை நீ மன்னராகணும்னு விருப்பப்பட்டாங்க, நான் இல்லாத சமயத்தில் நீ மன்னராக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அவருடைய சகோதரர் மிகவும் நம்பிக்கைக்குரியவரா, அவருடைய மூத்த சகோதரர் இல்லாத காலம் வரையிலும் பரதர் அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய சகோதரரா இருந்தார். பரதர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தான் மன்னர், நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற யாரும் மன்னர் ஆக முடியாதுன்னார். அதனால என்னால மன்னன் ஆக முடியாது. பிறகு நீ ஒரு நிர்வாகியாவது இரு அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். ஏன்னா ராமச்சந்திரர் கிளம்பிய பிறகு தசரத மன்னர் அதிர்ச்சியினால மரணம் அடைந்துட்டார்.
Because Ramchandra was very pet son, eldest son, he was going to be king, and by his order, he was sent to the forest. The father could not tolerate the shock. He died.
ஏனா ராமச்சந்திரர் ரொம்ப பிரியமான மகன், மூத்த மகன். அவர் மன்னராக போற சமயத்தில் மன்னருடைய கட்டளையின்படி அவர் வனத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்போ தந்தையால அதை பொறுத்து கொள்ள முடியல, அதிர்ச்சியில அவர் இறந்துட்டார்.
சோ ராமச்சந்திரர் லைஃப் காட்ஸ் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் டைம் இஃப் வி ஹியர் தட் மீன்ஸ் வி ஆர் அசோசியேட்டிங் வித் ராமச்சந்திரர்.
அதனால ராமச்சந்திரருடைய வாழ்க்கை, பகவானது செயல்பாடுகள், லீலைகள், அதை நாம கேட்கும் போது நாம ராமச்சந்திரரோட சங்கம் எடுத்துக் கொள்றதா அர்த்தம்.
There is no difference between his form, his name, his pastime, I think is absolute.
அவரது ரூபம், அவரது நாமம், அவரது லீலைகள் அவரிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அவர் பூர்ணமானவர்.
Either you chant the holy name of Rama, or you see the statue of Rama, or you talk of his pastimes, transcendental pastimes, everything. That means you are associating with the Supreme Personality of God.
அதனால தான் நீங்க ராமச்சந்திரருடைய திருநாமத்தை உச்சரித்தாலும் சரி, அல்லது ராமருடைய விக்கிரகத்தை நீங்க தரிசித்தாலும் சரி, அல்லது அவருடைய லீலைகளை பற்றி நீங்க பேசினாலும், உன்னதமான அந்த திருவிளையாடல்களை கேட்டாலும், எல்லாமே அது பரமபுருஷ பகவானோட நாம சங்கம் கொள்வதா தான் அர்த்தம்.
So we take advantage of these days when the incarnation of God appears, or disappears, and we try to associate with.
இந்த நாளில் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு பகவானுடைய அவதார நாள் அல்லது அவருடைய மறைவு நாள் எதுவாக இருந்தாலும் அவரோட நம்ம சங்கம் கொள்ளலாம்.
By the association, we become purified. Our process is purification. Krishna consciousness means simply we are purifying our consciousness.
அவரது சங்கத்தினால நம்ம தூய்மை அடைவோம். நம்முடைய வழிமுறையை தூய்மைப்படுத்திக் கொள்றதுதான் கிருஷ்ண உணர்வு. அப்படின்னா வெறுமனே நம்முடைய உணர்வை நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்றோம்.
From the birth, as I have explained, everyone is Sudra. Sudra means one who laments. That is called Sudra.
பிறப்பால ஏற்கனவே நம்ம விளக்கினது போல எல்லாருமே சூத்திரர்கள் தான். சூத்ரா அப்படின்னா அவன் வருத்தப்படுறவன், அவன் தான் சூத்திரன்னு சொல்லப்படுறான்.
For a slight loss, a slight inconvenience, one who laments, that is called Sudra.
சிறிதளவு இழப்புக்கோ, சிறிதளவு அசௌகரியத்துக்கோ வருத்தப்படக்கூடியவன் தான் சூத்ரன்னு அழைக்கப்படுறான்.
And Brahmins means one who tolerates. The Sudra has no tolerance.
பிராமண அப்படின்னா பொறுத்து கொள்றவன். சூத்ரனுக்கு பொறுத்து கொள்ற தன்மை கிடையாது. கலவு சூத்ர சம்பவ, கலவு அப்படின்னா இந்த கலியுகத்தை குறிக்குது.
So, it is the statement of are the sastras, that in this age the whole population is Sudra.
சாஸ்திரங்களின் கூற்று என்னன்னா, இந்த யுகத்துல மொத்த மக்கள் தொகையுமே சூத்ரர்கள் தான்.
Formally also by birth everyone was considered Sudra, but there was training, sanskar.
முன்னரும் கூட பிறப்பால எல்லாருமே சூத்ரர்களா தான் கருதப்பட்டாங்க, ஆனா அங்க பயிற்சி இருந்தது, சம்ஸ்காரா இருந்தது.
At the present moment there is no sanskar, there is no training. The training is only for earning livelihood, no other training.
தற்சமயத்தில் எந்த சம்ஸ்காரமும் கிடையாது, எந்த பயிற்சியும் கிடையாது, வாழ்வாதாரத்தை தேடுறதுக்கு மட்டும்தான் பயிற்சி இருக்கு, வேற எந்த பயிற்சியும் இல்லை.
How one can earn money and enjoy senses, that is the training at the present moment.
எப்படி ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறது, எப்படி புலன்களை அனுபவிக்கிறதுன்றதுதான் இப்போதைய பயிற்சியா இருந்துட்டு இருக்கு.
பட் ஆக்சுவலி டு மேக் சக்சஸ்ஃபுல் தி ஹியூமன் லைஃப் ஆர் தி மிஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் தி பேசிக் கல்ச்சர் இஸ் வெரி நைஸ்.
ஆனா இந்த மனித வாழ்க்கையை வெற்றியாக்குறதுக்கோ அல்லது மனித வாழ்க்கையோட நோக்கத்தை வெற்றியாக்குறதுக்கோ வேத கலாச்சாரம் மிக அருமையானது.
By spreading Krishna consciousness, by adopting the process of Krishna consciousness, he can revive that cultural life, sublime life.
Krishna unarvai parappuvadhalum, indha Krishna unarvai yetrukolvadhalum, neenga indha kalaachara vaalkaiya miga unnada vaalkaiya pudhuppikka mudiyum.
If not wholesale, if there are few people trained up in this line and they become ideal examples to the society,
mottama ellarum maarlenaalum sila peravadu inda valiyila payirchi petranga appadina avanga inda samudayathukku miga seranda udaranamaga irukka mudiyum.
Immense benefit can be derived from their examples of life.
Andha maari udaranama irukkiravargalude vaalkaiyil irundhu அளவற்ற பலனை நாம அடைய முடியும். நேரம் என்ன? ஹரே கிருஷ்ணா.